ब्रह्मभूत प्रसन्नात्मा
नासो
श्रुतिनाकांक्षति
समाश्चर्वेषु भूतेषु
मद्भक्तिं लपते पराम। ஒளிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவத்திரு அபாயசமர்ந்த பக்தி விதான் சுவாமி பிரபா, அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர். மொழிபெயர்ப்பு: இவ்வாறு தெய்வீகமாக நிலை பெற்ற ஒருவன் உடனடியாகவே பரபிரம்மத்தை உணர்கின்றான். அவன் என்றுமே கவலைப்படுவதில்லை, எதையும் அடைய வேண்டும் என்று விரும்புவதும் இல்லை. எல்லா உயிர்வாளிகளிடமும் அவன் சமநோக்கு கொண்டவனாக இருக்கின்றான். இந்த நிலையில் அவன் எனது தூய பக்தி தொண்டை அடைகிறான். பொருளுரை: அருவவாதிகளுக்கு பூரணத்துடன் ஒன்றாவதே, அதாவது பிரம்மபூத நிலையை அடைவதே இறுதி இலக்காகும். ஆனால் தூய பக்தர்களுக்கோ அதில் அந்நிலையிலின்று மேலும் முன் சென்று தூய பக்தி தொண்டில் ஈடுபடுவதே இலக்காகும். அதாவது பரமபுருஷரின் தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டிருக்கும் ஒருவன் ஏற்கனவே பூரணத்துடன் இணைந்த தன்மை என்றழைக்கப்படும் பிரம்மபூத நிலையை, அதாவது விடுதலை அடைந்த நிலையை அடைந்து விட்டவனாக ஆகின்றான் என்பது பொருள். பரமனுடன் ஒன்றிணைந்தவனாக இருக்காமல் பூரணமான முழுமுதற் கடவுளுக்கு ஒருவனால் தொண்டாற்ற முடியாது. பூரண கருத்துணர்வில் தொண்டு செய்பவன் தொண்டை பெறுபவன் இருவரிடையே வேறுபாடு கிடையாது. இருப்பினும் உயர்ந்த ஆன்மீக நோக்கில் வேறுபாடு இருக்கத்தான் செய்கின்றது. வாழ்வின் ஜட கருத்துணர்வு நிலையில் ஒருவன் புலநுகர்வுக்காக செயலாற்றும் போது துன்பம் இருக்கின்றது. ஆனால் பூரண உலகில் ஒருவன் தூய பக்தி தொண்டு ஆற்றுவதில் ஈடுபட்டிருக்கும் போது துன்பம் இல்லை. கிருஷ்ண உணர்வில் இருக்கும் பக்தனுக்கு கவலைப்படுவதற்கோ விருப்பப்படுவதற்கோ ஒன்றுமில்லை. இறைவன் முழுமையானவர் ஆதலால் இறைவனது தொண்டிலே ஈடுபட்டிருக்கும் உயிர்வாளியான கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் தானும் தன்னில் முழுமையுடையவனாகி விடுகின்றான். எல்லா அழுக்கு நீரும் தூய்மை செய்யப்பட்ட ஒரு நதியை போன்றவன் அவன். கிருஷ்ணரை தவிர தூய பக்தனுக்கு வேறு எந்த சிந்தனையும் இல்லாததால் இயற்கையாகவே அவன் எப்பொழுதுமே இன்பம் நிறைந்தவனாக இருக்கின்றான். எந்த ஜட லாப நஷ்டங்களுக்காகவும் அவன் வருத்தப்படுவதே இல்லை. ஏனெனில் இறைவனின் தொண்டிலே அவன் நிறைந்திருக்கின்றான். ஜட இன்பத்திற்கான விருப்பம் அவனுக்கு இல்லை. ஏனெனில் ஒவ்வொரு உயிர்வாளியும் பரமபுருஷனின் பின்ன பகுதி என்று அவன் நன்கு அறிந்துள்ளான். எனவே அவர்கள் எல்லோருமே இறைவனுடைய நித்திய தொண்டர்களே என்பதை அவன் அறிந்திருக்கின்றான். ஜட உலகில் ஒருவனை உயர்ந்தவனாகவும் ஒருவனை தாழ்ந்தவனாகவும் அவன் காண்பதில்லை. உயர்ந்த தாழ்ந்த நிலைகளிலெல்லாம் தற்காலிகமானவையே. தற்காலிகமான தோற்றங்கள் மறைவுகள் இவற்றுடன் ஒரு பக்தனுக்கு ஆக வேண்டியது எதுவுமில்லை. அவனுக்கு கல்லும் பொன்னும் ஒரே மதிப்புடையவையே. இந்த நிலையே பிரம்மபூத்த நிலை. தூய பக்தனால் இந்த நிலை மிக எளிதாக அடையப்படுகின்றது. இந்த நிலையிலே பரபிரம்மத்துடன் ஒன்றாகி தன்னுடைய தனித்தன்மையை அழித்துக் கொள்வது எனும் சிந்தனை நரகத்தனமாக தோன்றுகின்றது. சொர்க்க ராஜ்யத்தை அடையும் நோக்கம் வெறும் பகல் கனவாகவும் ஆகின்றது. புலன்களோ பிடுங்கி எறியப்பட்ட பாம்பு பற்களை போலாகின்றது. பல்லில்லாத பாம்பிடம் பயப்பட வேண்டியதில்லை. எனவே தாமாகவே கட்டுப்படுத்தப்படும் போது புலன்களிடமும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஜடநோயால் பீடிக்கப்பட்ட ஒருவனுக்கு இந்த உலகம் துன்பமயமானதே. ஆனால் பக்தனுக்கோ இந்த உலகமே வைகுண்டம் அல்லது ஆன்மீக உலகத்தை போன்றது. ஜட அகிலத்தில் மிக்க உயர்ந்த நிலையில் இருக்கும் யாருமே பக்தனுக்கு ஒரு எறும்பை விட முக்கியமானவன் அல்ல. இந்த நிலை இக்கலியுகத்தில் தூய பக்தி தொண்டை பிரச்சாரம் செய்த ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் கருணையால் அடையப்படக்கூடும். பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோச்சதி நாகாங்ஷதி சமக்ஷர்வேஷு பூதேஷு மத்பக்திம் லபதே பராம். இவ்வாறு தெய்வீகமாக நிலை பெற்ற ஒருவன் உடனடியாகவே பரபிரம்மத்தை உணர்கின்றான். அவன் என்றுமே கவலைப்படுவதில்லை, எதையும் அடைய வேண்டும் என்று விரும்புவதும் இல்லை. எல்லா உயிர்களிடமும் அவன் சமநோக்கு கொண்டவனாக இருக்கின்றான். இந்த நிலையில் அவன் எனது தூய பக்தி தொண்டை அடைகின்றான். பகவத்கீதை பகவான் கிருஷ்ணர் எல்லா உயிர்வாளிகளுடைய நலனுக்காக கொடுத்தார். இது பொதுவா எல்லாருக்கும் தெரியும். கிருஷ்ணர் பகவத்கீதை எதுக்கு கொடுத்தார்? எல்லாருக்கும் நலன் கொடுக்கணும், நன்மை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணர் பகவத்கீதையை கொடுத்தார். எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடியது எது? எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடியது எது? எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடியது எது? அன்பு. ஒருத்தர் இன்னொருத்தர் மேல அன்பு செலுத்துறார். அப்ப நீங்க எத்தனை பேர் மேல உங்களால அன்பு செலுத்த முடியும்? எத்தனை பேர் மேல உங்களால அன்பு செலுத்த முடியும்? உங்களுடைய அன்பை எத்தனை பேர் மேல உங்களால காட்ட முடியும்? அன்புங்கணும். நிறைய பேருக்கு அன்புங்கிறது ரொம்ப பிடிக்கும். அன்பு, அன்போடு இருக்கணும், எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா எத்தனை பேருக்கு மற்றவங்க எத்தனை பேர் மேல அன்புக்கு செலுத்த முடியும்? அப்ப கீதையில கிருஷ்ணர் எதை சொல்லி தர வர்றார்? எல்லாருக்கும் நன்மை பயக்கக்கூடிய விஷயம் எது? எல்லாருக்கும் சாப்பாடு போட்டா எல்லாருக்கும் நன்மையா? எல்லாருக்கும் உடை கொடுத்தா அது நன்மையா? நன்மைதான். ஆனா எல்லாருக்கும் தேவைன்னு ஒண்ணு இருக்கு. எல்லாருக்கும் சாப்பாடு வந்து கஷ்டத்துல கிடையாது, எல்லாரும் உடை கஷ்டத்தை கிடையாது. ஒரு சிலருக்கு மனசுல கஷ்டம் இருக்கும். கஷ்டங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும், அதனால தேவைகளும் ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். ஆனா எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் இருக்கு, அததான் கிருஷ்ணர் கீதையில சொல்றதுக்கு வர. எதை சொல்ல வர? பக்தி. பகவான் கிருஷ்ணர் கீதையில பல விஷயங்கள் சொல்றார், ஆனா அந்த எல்லா விஷயங்களுமே எதை நோக்கி குறிப்பிட்டு சொல்றார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பக்தியை நோக்கி தான். கீதையினுடைய உபதேசங்கள் எல்லாமே நம்ம பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு பக்தி செய்யணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளை மையமா வச்சுதான் எல்லா உபதேசங்களும் கொடுக்கப்படுது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நிலையில இருப்பாங்க. எல்லாருமே நேரடியா பக்தி எடுத்துக்கிறதுக்கு தகுதி இல்லாம இருப்பாங்க. அதனால கிருஷ்ணர் கர்மத்தின் மூலமா எப்படி பக்தி அடையிறது, ஞானத்தின் மூலமா எப்படி பக்தி அடையிறது, யோகத்தின் மூலமா எப்படி பக்தி அடையிறது, அதாவது தியான யோகத்தின் மூலமா எப்படி பக்தி அடையிறது அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல கொடுக்குற. இங்க பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணர் இந்த பதத்தை சொல்றார், பிரம்மபூத பிரசன்ன ஆத்மா. பிரம்மபூத்த நிலையை அடைந்தவன். இங்க யார சொல்லப்படுது அப்ப? பிரம்மபூத நிலையை அடைந்தவன் அப்படின்னா யார்? ஒருத்தன் ஞானியர். ஞானத்தின் மூலமா பிரம்மன் நிலையை அடைந்தவன். நான் ஆத்மா அப்படிங்கிறத முழுமையா உணர்ந்து இருக்கக்கூடிய ஜீவன். நான் ஒரு ஆத்மா அப்படிங்கறத யார் ஒருத்தன் முழுமையா உணர்ந்து இருக்கானோ, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்ல, பிரம்மபூத பிரசன்ன ஆத்மா அப்படின்னா யார் ஒருத்தன் நான் ஆத்மா அப்படிங்கிற விஷயத்த பூர்ணமா உணர்ந்து இருக்கானோ அவன் பிரம்மபூதா. அந்த நிலை வந்து பிரம்மபூத நிலை, பிரம்மனை உணர்ந்த நிலை. நான் பிரம்மன். உபநிஷத் சொல் அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மன். பிரம்மன்னா என்ன? நம்ம எல்லாருமே உயிர்வாளிகள், நம்ம எல்லாருமே நித்தியமானவர்கள், நம்ம எல்லாருமே உணர்வுடையவர்கள். நான் பிரம்மன் அப்படிங்கிறது வேத உபநிஷத் சொல்லுது. அதனால ஒரு சிலர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நானே கடவுள் நினைச்சுக்கிறாங்க. இது முட்டாள்தனம். அகம் பிரம்மாஸ்மி, நம்ம எல்லாருமே பிரம்மன். ஆனா பகவான் பரபிரம்மன். அவரை வந்து நமக்கு சமமா வைக்க முடியாது. அதனாலதான் உபநிஷத் சொல்லுது, நித்தியோ நித்யானாம் சேத்தனஸ்சேத்தனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான். நித்தியோ நித்யானாம், நித்தியமானவர்கள்ல நித்தியமானவர். நம்ம எல்லாருமே நித்தியமானவங்க தான், ஜீவாத்மாக்கள் எல்லாருமே நித்தியமானவர்கள் தான். கிருஷ்ணர் கீதையில சொல்றார், நத்வே வாகம் ஜாத்து நாசம் நத்வே நாபி ஜனாதிபா நாச்சேவனா பவிஷ்யாமி சர்வே வயம் அத்தப்படம். அவர் சொல்றார், நீயோ நானோ இம்மன்னர்களோ இல்லாமல் இருந்த காலம் எதுவும் கிடையாது, இனி இல்லாமல் இருக்க போவதும் கிடையாது அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாருமே நித்தியமானவன். நம்ம யாருமே வந்து இல்லாம இருந்த காலம்னு எதுவும் கிடையாது, இனிமேட்டு இல்லாம இருக்க போறதும் கிடையாது. அப்படின்னா என்ன? நமக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. ஜீவனுக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. இத கிருஷ்ணர் ஆரம்பத்திலே, கீதையினுடைய ஆரம்பத்துல தெளிவா எடுத்து சொல்றார். ஆனா பகவான் இந்த சாதாரண ஜீவன்கள் இருந்து வேறுபட்டவர். அதனாலதான் உபநிஷத்து சொல்லுது நித்தியோ நித்தியானா, நித்தியமானவர்கள்ல நித்தியமானவர் அவரை வித்தியாசப்படுத்தி காட்டுறாங்க. சேத்தனஸ்சேத்தனானா, சேத்தனன் அப்படின்னா உணர்வுடையவர்கள், உணர்வுடையவர்கள்ல உணர்வுடையவர், அதாவது அவருடைய உணர்வு நம்மளுடைய உணர்வுல இருந்து அதை விட உயர்ந்தது அப்படிங்கறது சொல்லப்படும். ஏகோ பகுனாம், பகுனாம் அப்படின்னா பல பேர், ஏகோனா ஒருத்தர், ஏகோ பகுனா யோ வித்ததாதி காமான், அந்த ஒரு நபர் ஒரு எஜமானர் பல எல்லாருடைய காமத்தையும் எல்லாருடைய ஆசைகளையும் நிவர்த்தி செய்யறார். சாஸ்திரம் தெல்ல தெளிவா சொல்லுது, பரபிரமனான கிருஷ்ணர் பிரம்மனான ஆத்மாவில இருந்து வேறுபட்டவர். சோ இங்க பிரம்மபூத்த பிரசன்ன ஆத்மா அப்படின்னா யார் ஒருத்தர் நான் ஆத்மா அப்படிங்கிறத முழுசா உணர்ந்திருக்கானோ அவன் எப்படி இருப்பான்னு ஒரு சில அறிகுறியை கொடுத்துட்டு அப்படிப்பட்டவன் என்ன பண்ணுவாங்கிறத சொல்றார். யார் ஒருத்தன் நான் ஆத்மா அப்படிங்கிறத முழுமையா உணர்ந்திருக்கானோ அவன் எப்படி இருப்பான், பிரசன்ன ஆத்மா, எப்பவுமே மகிழ்ச்சியா இருப்பான், தன்னில் திருப்தி விட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு எந்த துயரமும் வரப்போறது கிடையாது. வரக்கூடிய துயரம் எல்லாம் எங்க வருது, உடலுக்கு தான் வருது. நான் இந்த உடல் அல்ல அப்படிங்கிறத ஒருத்தன் உணர்ந்திருக்கிறதுனால எதனாலையும் துயரப்படுறது கிடையாது. பிரசன்ன ஆத்மா ந சோச்சதி, சோச்சதி அப்படின்னா கவலைப்படுறது, அப்படியே எப்ப பார்த்தாலும் எதுக்காக இருந்தாலும் அப்படியே ரொம்ப எதா இருந்தாலும் சரி அப்படியே ஐயோ காசு பணம் போயிடுச்சா, நான் ஒரு 30 லட்சம் ரூபா 40 லட்சம் ரூபா 2 கோடி ரூபா என்னுடைய பேங்க்ல போட்டு வச்சிருந்தேன், திடீர்னு எல்லா பணமும் காலியா போச்சு, இல்ல ஒருத்தன்ட்ட கடன் கொடுத்துருந்தேன் எல்லாம் காலியா போச்சு. பல பேர் பல நேரங்கள்ல நம்ம பார்க்கலாம் இந்த ஷேர் மார்க்கெட் எல்லாம் போட்டுட்டு அடியோ அப்படின்னு அடிச்சுப்பாங்க, ஐயோ கோடான கோடி பணம் போயிடுச்சு அப்படின்னு, இல்ல பிசினஸ்ல போட்டுட்டு பணம் எல்லாம் போயிடுச்சுன்னு அடிச்சுப்பாங்க. அது மட்டும் இல்ல, பணம் மட்டும் கிடையாது, ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா எல்லா நேரத்திலயும் கவலைப்பட்டுட்டேதான் இருக்கிறாங்க. கவலை அப்படிங்கிறது போறதால தெரியல, ஒரு கவலை விட்டு ஒரு கவலை வந்துட்டே இருக்கும். உங்கள யாருக்காவது கவலை இல்லாதவங்க இருக்கீங்களா? எல்லாருக்கும் கவலை இருக்கும், ஆனா உண்மையில பக்தி செஞ்சோம் அப்படின்னா கவலை இருக்க கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளா இன்னும் பக்தி செய்ய ஆரம்பிக்கலாம் அர்த்தம். ஆனா யார் ஒருத்தன் ஆத்மாவை உணர்ந்திருக்கானோ அவன் வந்து பௌதிக விஷயங்களுக்காக கவலைப்பட மாட்டான். அவன் வந்து காசு பணம் இல்லைன்னோ எனக்கு வேலை கிடைக்கலன்னோ இல்ல வேலையில பாஸ் திட்டுறாருனோ இந்த மாதிரி எந்த விஷயத்திலையும் கவலைப்பட மாட்டான். ஏன் அப்படின்னா அவனுக்கு தெரியும் இது எல்லாமே தற்காலிகமானது, இந்த பௌதிக உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ரொம்ப ரொம்ப தற்காலிகமானது, இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும். உங்கள எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ பெரிய பெரிய கவலை வந்திருக்கும் சரியா. இப்ப ஒருத்தரை கேட்கலாம், வேற கேட்கலாம், ஓகே சரவணா பிரபு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு துன்பம் என்ன, நீங்க அனுபவிச்சதுல பெரிய துன்பம் என்ன, எது ஏதாவது உங்க வாழ்க்கையில நீங்க விம்மி விம்மி தேம்பி தேம்பி அழுது இருக்கிறீங்களா? இல்ல எத்தையோ அழுதுருப்பீங்க, சொல்றதுக்கு கொஞ்சம் கொச்சப்படும். ஒரு சிலர் எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு விம்மி விம்மி தேம்பி தேம்பி அழுவாட்டி ரொம்ப கவலைப்பட்டிருப்பான், மனசு ரொம்ப நொடிஞ்சு போய் உட்காந்துருப்பான் ஏதாவது ஒரு சில விஷயத்துக்காக. இது வந்து நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜனங்க எல்லாருக்குமே தெரியும் அடுத்தவன் செத்து போயிடுவோம் அப்படிங்கிறது, நம்மளும் செத்து போயிடுவோம் அப்படிங்கிறது, ஆனா அதை யாரும் யோசிக்க மாட்டாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மிடில் ஏஜில் இருக்கவங்களுக்கு அப்பா அம்மா இறந்துருப்பாங்க, இல்லை ஒரு சிலருக்கு ரொம்ப துரதிருஷ்டத்தால் குழந்தைகளோ இல்லை இளம் மனைவியோ கணவனோ இறந்துருப்பாங்க, அது மாதிரி சம்பவங்கள் பல பேருக்கு நடக்கு. ஸோ அப்போ அவங்க வந்து வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கர கவலையில் அப்படியே மூழ்கி கிடப்பாங்க, அப்படியே வயிற்றுல வாயில் அடிச்சுக்கிட்டு அழுவாங்க. நிறைய பேர் பார்த்துருக்குறோம் நம்ம, ஐயோ 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 போயிட்டாரே 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 போயிட்டாரு அப்படின்னு நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு வாயில் அடிச்சுக்கிட்டு அழுவலுன்னு அழுவான். அந்த கவலை இன்னைக்கு இருக்கா அவனுக்கு? ரொம்ப கவலைப்பட்டிய, வாயால வயித்தால அடிச்சுக்கிட்டிய, இப்ப அந்த உணர்வு உனக்கு இருக்கா, அந்த கவலை உனக்கு இருக்கா? கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கவலை எல்லாம் தற்காலிகமான. யார் ஒருத்தன் ஆத்மா உணர்ந்தானோ அவன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல பாதிக்கப்பட மாட்டான். கிருஷ்ணர் கீதையில முதன் முதல்ல இதுதான் சொல்றார். அர்ஜுனன் சரணடைஞ்ச உடனேயே கிருஷ்ணர் சொல்றாரு அர்ஜுனன் கிட்ட, அர்ஜுனா நீ வந்து பெரிய பண்டிதனை மாதிரி பேசுற, ஆனா வருத்தப்படக்கூடாததுக்காக நீ வருத்தப்படுற. அர்ஜுனன் வந்து எத்தனையோ காரணங்களை முன் வச்சான், ரொம்ப அறிவுத்தனத்தோட, ரொம்ப அறிவாளி மாதிரி நிறைய காரணங்களை முன் வச்சான். கிருஷ்ணா நான் சண்டை போட்டா இது நடக்கும், சண்டை போட்டா அது நடக்கும் அப்படின்னு. ஆனா கிருஷ்ணர் ஒரே வார்த்தையில சொன்னார், நீ வந்து அறிவாளி மாதிரி பேசுற, ஆனா நீ உண்மையில ஒரு முட்டா அப்படிங்கறத மறைமுகமா சொன்னார். யார் ஒருத்தன் உண்மையான அறிவாளியோ அவன் இந்த மாதிரி உடல் மாற்றங்களால பாதிக்கப்பட மாட்டான். ஒரு மனுஷன் செத்து போறதுனால பாதிக்கப்பட மாட்டான் அப்படின்னார். கிருஷ்ணருடைய முதல் உபதேசம் தான். கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், என்னடா இது இப்படி சொல்றாருங்களே கிருஷ்ணர், என்ன இப்படி சொல்றாரு, கொஞ்சம் கூட ஒரு ஈவி இறக்கமே இல்லாம செத்து போறவங்க எல்லாம் கண்டு அழக்கூடாதுங்கிறாரு. அப்படின்னா நம்மளுடைய நீங்க யோசிச்சு பாருங்க, இதுதான் பகவத்கீதையோட ஆரம்பமே. இப்ப இந்த நிலையில இருந்தா ஆரம்பிக்கிறார் கிருஷ்ணன், நீ இந்த உடல் எல்லாம் ஆத்மா அப்படிங்கறத நமக்கு முதல்ல சொல்லித்தர. அதை உணர்ந்தவன் எதுக்காகவும் கவலைப்பட மாட்டான். வாழ்க்கையில எவ்வளவு பெரிய இழப்பு வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் சரி, அதனால கவலைப்பட மாட்டான். அதுதான் பிரம்மபூத்த நிலையை அடைந்தவனுடைய அறிகுறிகள். பிரம்மபூத்த பிரசன்ன ஆத்மா நா சோசதி நா காங்க்ஷதி. காங்க்ஷதி அப்படின்னா எதிர்பார்க்கிறது. அவன் எதையுமே எதிர்பார்க்க மாட்டான், எனக்கு இது கிடைக்கணும். யாராவது ஒருத்தர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஏதாவது காரியம் பண்றீங்களா? கிடையாது. வேலைக்கு எதுக்காக போறோம்? காசு வேணும். இல்லைன்னா வேலைக்கு எவனும் போக மாட்டான். ஒவ்வொரு காரியமும் ஏதாவது ஒரு பலன் இருந்தாதான் பண்ணுவோம், எதையாவது எதிர்பார்த்து தான் பண்றோம். ஆனா யார் ஒருத்தன் ஆத்மா உணர்ந்தானோ அவன் எதையும் எதிர்பார்க்க மாட்டான். ஏன் எதையும் எதிர்பார்க்க மாட்டான் அப்படின்னா, அவனுக்கு தெரியும் இது எல்லாமே, இந்த உலகத்துல நான் எதை எதிர்பார்த்தாலும் அது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு வரும், திரும்பி போயிடும், தற்காலிகமான. அதனால அதை எதிர்பார்த்து என்ன பிரயோஜனம்? ஒருத்தன் எதிர்பார்க்கலாம், ஓ நான் வந்து படிச்சு பெரிய பட்டம் வாங்கி நான் வந்து அமெரிக்கா போகணும், அமெரிக்க சாப்ட்வேர் கம்பெனியில வேலை கிடைச்சி அமெரிக்கா போகணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கனவு காணுவான். அதை எதிர்பார்க்கலாம் அவன். ஆனா யார் ஒருத்தன் நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு தெரியும் இந்த எதிர்பார்ப்பெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், ஆனா இதனால நான் உண்மையா மகிழ்ச்சி அடைய முடியாது, இது எல்லாமே தற்காலிகமானதுதான் அப்படிங்கறத உணர்வான். அவனுக்கு தெரியும் இந்த உடல் அழியக்கூடியது அப்படிங்கிறது. உடனே நீங்க கேட்கலாம், எனக்கு தாங்க தெரியும் இந்த உடல் அழியக்கூடியது அப்படின்னு. அப்ப என்ன வித்தியாசம் அப்படின்னா, வித்தியாசம் இருக்கு. ஒரு தடவை மகாபாரதத்துல ஒரு நிகழ்ச்சி சொல்லப்படுது, அதாவது யம தர்மராஜா யுதிஷ்டிர மகாராஜிட்ட கேள்வி கேட்கிறார், இந்த உலகத்துல எது ஆச்சரியமான விஷயம்னு கேட்கிறார். அப்ப யுதிஷ்டிர மகாராஜ் சொல்றார், ஜனங்க எல்லாரும் பாக்குறாங்க, எல்லாரும் சாகிறத, தன்னுடைய முன்னோர் முதியோர் அப்பா அம்மா எல்லாம் செத்து போயிடுறத பாக்குறான். ஆனா எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கானா, நான் சாகாம இருப்பேன், நான் சாவேன் அப்படிங்கறத பத்தி ஒருத்தரும் யோசிக்கிறது இல்லை. நானும் இந்த உடலை விட்டு போயாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி யாரும் யோசிக்கிறது இல்ல. இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய அதிசயம். நம்ம கிட்ட உலகத்துல எது அதிசயம் அப்படின்னா, நம்ம உடனே உலகில் 7 அதிசயங்கள் இருக்குதுங்க, தாஜ்மஹால் ஒரு அதிசயம், சீனா டவர் ஒரு அதிசயம், இப்படின்னு லிஸ்ட் கொடுப்பாங்க. இது அவர் சொல்லல. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜனங்க எல்லாருக்கும் தெரியுது எல்லாம் செத்து போறோம்னு, இருந்தாலும் நம்ம வந்து அதை பத்தி உணராம நான் சந்தோஷமா இருப்பேன் இங்கேயே அப்படின்னு நம்மளும் திட்டம் தீட்டின்னு இருக்கமே, இதுதான் அதிசயம். மக்கள் இந்த அளவுக்கு முட்டாளா இருக்காங்களே, இதுதான் அதிசயம்னு சொன்னேன். ஆனா யார் ஒருத்தன் பிரம்மபூத்த நிலையை அடைகிறானோ அவன் இந்த மாதிரி விஷயத்துக்காக ஏங்கிறது கிடையாது, தற்காலிகமான விஷயத்த எதிர்பார்க்கறதும் கிடையாது. சரி, எப்படி இருப்பான்? சமஷர்வேஷு பூதேஷு, எல்லா உயிரினங்கள்ட்டையும் சமமா பார்ப்பான். அவனுக்கு எதிரிகள் நண்பர்கள்னு யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லா உயிர்வாளிகளையும் சமமா பார்ப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா எல்லாருமே பகவானுடைய பின்ன பகுதிகள், எல்லாருமே பகவானுடைய அம்சம். கிருஷ்ணர் கீதையில சொல்றார், மமைவாம்ச ஜீவலோகோ ஜீவபூத சனாத்தன மனசஷ்டானி இந்திரியானி பிரகிருதிஸ்தானி கஷதி. மமைவாம்ச ஜீவலோகம், இந்த ஜீவன்கள் எல்லாருமே என்னுடைய அம்சம், சனாதன நித்தியமா நம்ம எல்லாருமே பகவானுடைய அம்சம். யார் ஒருத்தன் ஆத்மா, நான் ஆத்மான்னு எவன் உணர்றானோ அவன் தெரிஞ்சுப்பான் மத்தவங்களும் ஆத்மாதான், அப்ப எல்லாரையும் நான் சமமா நடத்தணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும். இவன் தான் பிரம்மபூத்த நிலையை அடைஞ்சவன். சரி, இது வந்து பிரம்மபூத்த நிலையை அடைஞ்சவனுடைய அறிகுறிகள். யார் ஒருத்தன் நான் ஆத்மா அப்படிங்கறத உணர்றானோ அவனுடைய அறிகுறிகள் இந்த நாலு விஷயங்களை சொல்றாரு. அவன் பிரசன்ன ஆத்மா, மகிழ்ச்சியா இருப்பான். நான் சோச்சதி, அவன் எதுக்காகவும் கவலைப்பட மாட்டான். நான் காங்கி, எதையும் அவன் எதிர்பார்க்க மாட்டான். சமஷர்வேஷு பூதேஷு, எல்லா உயிர்வாளிகளையும் சமமா பார்ப்பான். இந்த நாலு விஷயங்களை அவர் சொல்றார். அப்புறம் அப்படிப்பட்ட என்ன செய்வான் அப்படிங்கிறத சொல்ற. மத் பக்தி லபதே பராம், என்னுடைய பக்தி தொண்டுல ஈடுபடுவான் அவங்கிற. இப்ப பாருங்க, யார் ஒருத்தர் இந்த பிரம்ம நிலை அடைஞ்சிருக்காங்களோ, பிரம்மபூத்த நிலை அடைஞ்சிருக்காங்களோ, யார் ஒருத்தர் இந்த உடல் உணர்வுல இருந்து விடுபட்டு இருக்காங்களோ அவங்க என்னுடைய பக்தி தொண்டை ஆரம்பிப்பாங்கிற. அப்ப பக்தி தொண்டு எவ்வளவு உயர்ந்தது பாருங்க. ஒரு சிலர் நினைச்சுக்கலாம், ஞானத்தின் மூலமா நானே கடவுள் ஆயிடுறாரு. ஆனா ஞான யோகத்தினுடைய இறுதி இலக்கு என்ன? பிரம்ம பூத்த நிலை அடையறதுதான். ஒருத்தர் ஞான யோகத்தை பயிற்சி செய்யறாங்க அப்படின்னா அவங்களுடைய குறிக்கோள் என்ன? நானும் பிரம்ம நிலையை உணரணும், அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நான் பிரம்மன் நான் பிரம்மன். எதுக்காக? நான் வந்து பிரம்ம நிலையை அடையணும்னு விருப்பப்படுறாங்க. ஆனா யார் ஒருத்தன் அப்படி உண்மையில பிரம்ம நிலையை அடைஞ்சானோ அவன் கிருஷ்ண பக்தி எடுத்துப்பான். இதுதான் கிருஷ்ணர் இங்க சொல்ற. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேரு நீயும் கடவுள் ஆகலாம் நானும் கடவுள் ஆகலாம், இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேரு நீயும் கடவுள் ஆகலாம் நானும் கடவுள் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்றாங்க. ஆனா அவங்களுடைய வழிமுறை பாத்தீங்கன்னா இந்த பிரம்மபூத்த நிலையை அடையணுங்கிறத ஆசைப்படுறாங்க. நானும் பிரம்மபூத்த நிலையை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க ரொம்ப பிரபலமா ஒரு மிஷன் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே வந்து பிரம்மபூத்த நிலையை அடையணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. நாங்கள்லாம் பிரம்மபூத்த நிலையை அடைஞ்சவர்கள் சொல்லி பிரகடனப்படுத்திப்பாங்க. ஆனா உண்மையில பாத்தீங்க அப்படின்னா சாதாரண ஒரு உயிர்வாளிகளுக்கு வந்து பௌதீகமா சேவை பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது ஹாஸ்பிட்டல் திறக்கிறது, இல்ல பள்ளிக்கூடம் திறக்கிறது, இந்த மாதிரி சமூக சேவைகள்ல ஈடுபட்டு இருப்பாங்க. ஆனா இந்த சமூக சேவைகள் எதுவுமே உண்மையில சமூக சேவைகள் ஆகாது. ஏன்னா இது எல்லாமே உடல் சார்ந்தது. நீ எப்படி ஒருத்தனுக்கு சமூக சேவை செய்யறதா சொல்ல முடியும்? ஒரு உதாரணத்துக்கு நீ ஒருத்தனுக்கு அன்னதானம் கொடுக்குற அப்படின்னா அவனுக்கு நீ அவனுக்கு பசியை நீ நிறுத்திட முடியுமா? அவனுக்கு திரும்பி பசிக்காம இருக்க முடியுமா? செய்ய முடியுமா? உன்னால முடியாது. ஒருத்தனைக்கு நீ அன்னதானம் கொடுக்குற அப்படின்னா அது நல்லதுதான், புரிஞ்சுக்கோங்க. அதனால அன்னதானமே கொடுக்க கூடாதுன்னு சொல்றது கிடையாது. அன்னதானம் செய்யறது அப்படிங்கிறது சிறந்தது. ஆனா அது வந்து ஒரு நிலையிலிருந்து சிறந்தது. அது அந்த நிலையை விட்டு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா, யோசிச்சு பாத்தீங்கன்னா இவனுக்கு அன்னதானம் கொடுக்கறதுனால என்ன பலன்? அவனுக்கு பசி நிக்க போகுதா? கிடையாது. அப்போதைக்குதான் அவனுக்கு பசிக்கு நீ ஆதரவு கொடுக்குற ஒழிய அவனுடைய நிரந்தரமான பிரச்சனைக்கு நீ தீர்வு சொல்றது கிடையாது. அப்போதைக்கு அவனுக்கு பயிர் ரொம்பிடுது, ஆனா திரும்பி அவனுக்கு பசிக்க போகுது. அப்ப நீ அன்னதானம் கொடுக்கறதுனால என்ன பிரயோஜனம்? தற்காலிகமானது. எவன் ஒருத்தன் பிரம்மபூத்த நிலையில இருக்கானோ அவன் இந்த மாதிரி தற்காலிகமான செயல்கள்ல ஈடுபட மாட்டான், இந்த தற்காலிகமான தானங்கள்ல ஈடுபட மாட்டான். எப்படி ஈடுபடுவான், எப்படிப்பட்ட செயல்களை ஈடுபடுவான், நிரந்தரமான தானம் என்ன கொடுக்க முடியுமோ அதுல ஈடுபடுவான் பக்தன். எப்படி என்ன செய்வான், உண்மையான பிரம்மபூத்த நிலையை அடைஞ்சவனும் உண்மையான விஷயத்த தான் கொடுப்பான், ஆன்மீக விஷயத்த கொடுக்கறதுக்கு தான் முயற்சி எடுத்துப்பானோ ஒழிய வெறுமன பௌதிகமா ஒருத்தரை பௌதிகமான விதத்துல சமூக சேவை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்தனோ இல்ல பிரம்மபூத்த நிலையை அடைஞ்சவனோ முயற்சி செய்ய மாட்டான். அப்படின்னா இன்னைக்கு சின்மயா மிஷன், ராமகிருஷ்ண மிஷன் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் மிஷன் திறந்து வச்சிருக்கிறாங்க. இங்கெல்லாம் போய் பாத்தீங்க அப்படின்னா நாங்கெல்லாம் பிரம்மபூத்த நிலையை அடைகிறோங்கிறாங்க. ஆனா நீ என்ன பண்ற, ஹாஸ்பிட்டல் திறக்கிற, பள்ளிக்கூடம் நடத்துற, அப்படின்னா என்ன அர்த்தம், நீ வந்து பிரம்மபூத்த நிலையை அடையல. ரெண்டு விஷயத்துல நம்ம சொல்லலாம், பிரம்மபூத்த நிலையை அடைஞ்சவனுடைய அறிகுறிகள் இங்கெல்லாம் சொல்லப்படுது, அவன் தற்காலிகமான விஷயத்துல விருப்பம் காட்ட மாட்டான்னு சொல்லப்படுது, நீ ஆனா தற்காலிகமான விஷயத்துல விருப்பம் காட்டுற, அப்ப நீ பிரம்மபூத்த நிலையை அடையல. அப்படியே நீ அடைஞ்சவனா இருந்தீனா நீ என்ன பண்ணுவ, பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி செய்வ. நீ பக்தி செய்றியா, இல்ல, அப்ப நீ பிரம்மபூத்த நிலையை அடையல. ஒருத்தன் பிரம்மபூத்த நிலையை அடைஞ்சிருக்கான் அப்படின்னு சொன்னானா அவனுடைய அறிகுறிகளாலையும் அவன் அடுத்து செய்யக்கூடிய செயல்களாலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இங்க கிருஷ்ணர் நமக்கு இதெல்லாம் சொல்றார். பிரம்மபூத்த நிலையை அடைஞ்சவன் பிரசன்னாத்மாவா இருப்பான், எதுக்காகவும் கவலைப்பட மாட்டான், எதையும் எதிர்பார்க்க மாட்டான், எல்லா ஜீவன்களையும் சமமா பார்ப்பான். அதுக்கு மேல என்னுடைய பக்தி தொண்டுல ஈடுபட ஆரம்பிப்பாங்க. சோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் யாரு உண்மையை பேசுறாங்க அப்படிங்கிறது. சரி, இங்க பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் ஒரு விஷயத்த சொல்ற, நான் முதல்ல சொன்னேன் பகவத்கீதையில கிருஷ்ணர் எல்லா உபதேசங்களுடைய உட்கருத்தும் என்ன அப்படின்னா பக்திக்கு ஜீவனை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஜீவனுடைய உண்மையான தேவை பக்தி. ஜீவரோ சொரூப்போய் கிருஷ்ணர நித்தியதாஸ், ஜீவாத்மானுடைய உண்மையான சொரூபம் கிருஷ்ணருக்கு நித்தியமா சேவை பண்றது, தாசனா இருக்கிறது. அதுதான் நம்மளுடைய உண்மையான நிலை. அந்த உண்மையான நிலை தான் நமக்கு தேவை, நமக்கு அந்த பக்தி தான் தேவை, பக்தி தான் நமக்கு தேவை. அப்படிங்கிறப்ப கிருஷ்ணர் ஏன் இந்த பிரம்மபூத்த நிலையை பத்திலாம் நமக்கு சொல்றாரு அப்படின்னா, இதெல்லாம் நமக்கு ஒரு நமக்கு வந்து இதெல்லாம் இப்படி இருப்பாங்க, ஆனா நீ நேரடியா பக்தி எடுத்துக்கோ, அதுதான் கிருஷ்ணருடைய உபதேசம். கிருஷ்ணர் வந்து நீ பிரம்மபூத்த நிலை வளர்த்துக்கோ, அதுக்கப்புறம் நீ பக்திக்கு வா அப்படின்னு சொல்லல. அந்த விஷயத்த கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்லல. ஒரு சிலர் சொல்லுவாங்க பகவத்கீதையில கிருஷ்ணர் கர்ம யோகத்தை சொல்லித்தரார், ஞான யோகத்தை சொல்லித்தரார், தியான யோகத்தை சொல்லித்தரார், பக்தி யோகத்தை சொல்லித்தரார், உனக்கு எது பிடிச்சிருக்கோ நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லலாம். ஆனா அது முட்டாள்தனம், உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணர் வந்து மொட்டையா விட்டுட்டு போகல பகவத்கீதைய. பகவத்கீதையில கிருஷ்ணர் நாளையும் சொல்ற, நாளையும் சொல்லிட்டு நீ எதை பின்பற்றணும்னு சொல்ற, நீ பக்தி யோகத்தை தான் பின்பற்றணும் அப்படிங்கிறத கிருஷ்ணர், அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு சொல்லி சொல்ற. நான் வந்து நீ பக்தி யோகத்தை பின்பற்றுறதுதான் நான் விரும்புறேங்கிறார் கிருஷ்ணர். கிருஷ்ணர் கிருஷ்ணர் பகவத்கீதை மொத்தமும் சொல்லி முடிச்சுட்டு, நான் இப்ப உனக்கு எல்லா ரகசியங்கள்லயும் ரகசியமான ஒரு விஷயத்த சொல்றேங்கிற கிருஷ்ணர் மொத்த பகவத்கீதையும் சொல்லி முடிச்சுட்டு, உனக்கு எல்லா ரகசியங்கள்லயும் ரகசியமான ஒரு விஷயத்த நான் சொல்ல போறேங்கிற என்ன சொல்ற, ரெண்டு ஸ்லோகம் சொல்ற. அந்த ரெண்டு ஸ்லோகம் தான் பகவத்கீதையினுடைய சாராம்சம். பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்ல வரக்கூடிய விஷயம் இந்த ரெண்டு ஸ்லோகம் தான். இந்த ரெண்டு ஸ்லோகத்தை ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மிச்சம் எல்லா ஸ்லோகமும் புரிஞ்சிருக்கணும். அதனாலதான் மித்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த ரெண்டு கடைசியா ரெண்டு ஸ்லோகத்தை சொல்ற. இந்த ரெண்டு விஷயத்தை நீ இந்த ரெண்டு ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீ பின்பற்று, அதுதான் என்னுடைய விருப்பம், அதுதான் நான் பகவத்கீதை சொல்றதுக்கான மொத்த காரணமும் அப்படிங்கிறார். அப்படி என்ன சொல்றார், பின்னாடி வரப்போகுது, இன்னும் ஒரு 10 ஸ்லோகத்தை வரப்போகுது. கிருஷ்ணர் கீதையில சொல்ற, கடைசியா சொல்ற, நான் இதுவரைக்கும் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ரகசியமானதுல ரகசியமான விஷயத்தை சொல்றேன், கேள் அது அப்படிங்கிறார். ஏற்கனவே சொன்ன விஷயம்தான், அதே திருப்பி வேற வார்த்தைகள்ல சொல்றார். ஏன் அப்படின்னா பக்தி தான் உயர்ந்தது அப்படிங்கறத சொல்லி காட்டுறார். என்ன சொல்றார், மன்மனா பவ மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்ய சத்யம் தே பிரதிஜானி பிரயோசிமே சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அஹம் துவாம் சர்வ பாப்பேபியோ மோக்ஷயாமி மாஷுஷஹ. இந்த ரெண்டு ஸ்லோகம் தான் பகவத்கீதையினுடைய சாராம்சம். என்ன சொல்றாருங்க, மன்மனா பவமத் பக்தோ, உன்னை என்னையே எப்பவுமே நினைச்சென்று என்னுடைய பக்தனாகினி, மத்யாஜி மாம் நமஸ்குரு, உன்னுடைய நமஸ்காரங்களை எனக்கு தெரிவி. மாமே வைஷ்ய சத்தியம் தே, நீ இப்படி செஞ்சுட்டு இருந்த அப்படின்னா நான் உனக்கு சத்தியம் தரேன், சத்தியம் தே, நான் உனக்கு சத்தியம் அளிக்கிறேன், உறுதி தரேன். எதுக்கு? பிரதிஜானி பிரியோசிமே, நீ என்ன வந்தடைவ அப்படிங்கிறதுக்கு நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன், ஏன்னா நீ என்னுடைய எனக்கு பிரியமானவன் அப்படிங்கிறார் கிருஷ்ணன். அப்புறம் என்ன சொல்றார், சர்வ தர்மான் பரித்தேஜ மாமேக்கம் சரணம் ரஜா, எல்லா விதமான தர்மங்களையும் பரித்தேஜ துறந்துட்டு மாம் ஏக்கம் என் ஒருத்தங்கிட்ட மட்டும் சரணம் ரஜ சரணடைவாயாக. அகம் துவாம் சர்வ பாப்பியோ, அப்படி நீ சரணடைஞ்ச அப்படின்னா அப்ப நான் உன்னை சர்வ பாப்பியோ எல்லா பாவத்துல இருந்தும் விடுவிச்சு மோக்ஷாமி மோக்ஷம் கொடுக்குறேன், மா சுஷகா பயப்படாதங்கிற. இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? கிருஷ்ணரே நமக்கு சத்தியம் அளிக்கிறார், நீ நான் சொல்றத செய்யப்பா, என்ன நீ நினைச்சின்று என்னுடைய பக்தனா நீ இரு, என்ன நீ நினைச்சின்ற என்னுடைய பக்தனாரு, எனக்கு நீ நமஸ்காரம் தெரிவி, என்கிட்ட சரணட, நான் உன்னை பாத்துக்கிறேன், கிருஷ்ணரே உறுதி தர, வேற என்ன நமக்கு வேணும்? ஆனா அந்த எண்ணம் வரமாட்டேங்க, அதுக்காக தான் இதெல்லாம் சொல்ற, இப்படி எல்லாம் இப்படி எல்லாம் இருக்கணுங்கிற. ஆனா யார் ஒருத்தன் புத்திசாலியோ அவன் இந்த மாதிரி பிரம்மபூத நிலையெல்லாம் நான் தாண்டி போகணும் படிப்படியா போகணும்னு டயத்தை வேஸ்ட் பண்ண மாட்டான், நேரடியா பக்தி யோகத்தை எடுத்துப்பான். அததான் இங்க பிரபுபாத பொருளுரையில சொல்ற, பிரபுபாத் தன்னுடைய பொருளுரையில சொல்ற, எவன் ஒருத்தன் கிருஷ்ண பக்தியை நேரடியா எடுத்துக்கிறானோ அவன் ஏற்கனவே பிரம்மபூத நிலையில இருக்கான். இந்த பக்தி யோகத்தை நம்ம நேரடியா முதல்ல எடுத்தடியும் பக்தி யோகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பிரம்மபூத நிலையை கடந்த நிலையில ஆகணும், நம்ம வந்து பிரம்மபூத நிலையை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா கிருஷ்ணன் என்ன சொல்றார், யார் ஒருத்தர் பிரம்மபூத நிலையை அடைகிறாங்களோ அவங்க எனக்கு பக்தி செய்யறாங்கன்னு சொல்றார். அப்ப பிரம்மபூத நிலையில அடைஞ்சவங்க கிருஷ்ணருக்கு பக்தி செய்யறாங்க அப்படின்னா கிருஷ்ணருக்கு பக்தி செய்யறவங்க அப்ப என்ன அர்த்தம், பிரம்மபூத நிலையை அடைஞ்சவங்க. அப்ப நம்ம இதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. யார் ஒருத்தர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு பக்தி செய்யறாங்களோ அவங்க ஏற்கனவே பிரம்மபூத நிலையை அடைஞ்சவங்க. அவனை பொறுத்தளவு இந்த விஷயங்கள்லாம், யார் ஒருத்தர் பக்தியில ஈடுபடுறானோ அவன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு நித்தியமா தொண்டளிச்சுட்டு இருக்கான், பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு தூய பக்தி செய்யறான். அப்படி பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு தூய பக்தி செய்யறவன் எப்பவுமே பிரசன்ன ஆத்மா, மகிழ்ச்சியோட இருப்பான். சோச்சதி, அவன் எதுக்காகவும் கவலைப்பட மாட்டான், பௌதிக விஷயம் எதுக்கும் கவலைப்பட மாட்டான். நான் காங்கதி, எதையும் எதிர்பார்க்க மாட்டான். சமர்ஷர்வேஷு பூத்தேஷு, எல்லா உயிர் வாழ்களையும் சமமா பார்ப்பான் ஒரு பக்தர். ஏன்னா அவன் ஏற்கனவே இந்த பிரம்மபூத நிலையை தாண்டி வந்துட்டான். இதெல்லாம் அவனுடைய குணங்கள்ல, பக்தனுடைய குணங்கள்ல ஒரு ஓரத்துல நிக்கக்கூடியது. பக்தனுடைய முக்கியமான குணம் என்ன அப்படின்னா பக்தன் எப்பவுமே பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை நினைச்சுட்டு இருக்கான், பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு பக்தி செய்யறான், அவருக்கு நமஸ்காரம் செய்யறான், அவர்கிட்ட சரணடைஞ்சிருக்கான். இதுதான் பக்தனுடைய லட்சணங்கள், இதுதான் பக்தனுக்கான அறிகுறிகள். ஆனா அந்த பக்தனானவன் பிரம்மபூத நிலையை கடந்தவனா இருக்கிறதுனால பிரம்மபூத நிலையில இருக்கக்கூடியவனுக்கு என்னெல்லாம் அறிகுறிகள் இருக்குமோ அந்த அறிகுறிகளை நம்ம பக்தனுக்கிட்டையும் பார்க்கலாம். இப்ப உங்ககிட்ட நான் வந்து 100,000 ரூபாய் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, இன்னொருத்தர்கிட்ட 10,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த 100,000 ரூபாய் இருக்கிறவர்கிட்ட 10,000 ரூபாயும் இருக்குல்ல, உள்ளடங்கி தானே இருக்கு, புரியுதானே சொல்றத? உங்ககிட்ட 100,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னா அதுல 10,000 ரூபாயும் இருக்கு. அது மாதிரி பக்தி அப்படிங்கிற உயர்ந்த நிலையில இருந்துட்டு கிருஷ்ணர் கீதையில சொல்ற மாதிரி மன்மனா எப்பவுமே கிருஷ்ணரை நினைச்சுண்டு எப்பவுமே கிருஷ்ணருடைய பக்தனா இருந்து எப்பவுமே கிருஷ்ணருக்கு நமஸ்காரம் செலுத்திட்டு கிருஷ்ணருக்கு மட்டும் சரணடைஞ்சு எவன் வாழ்க்கைய வாழ்றானோ அத்தகைய உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவனுக்கு இந்த பிரம்மபூத நிலை அப்படிங்கிற தாழ்ந்த நிலையில இருக்கக்கூடிய அறிகுறிகள் எல்லாமே தானா இருக்கு. அத வந்து ஒரு பக்தன், நான் எல்லா ஜீவனையும் சமமா பார்க்கணும், நான் கவலைப்படக்கூடாது, நான் எதிர்பார்க்க கூடாது, நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் எதிர்பார்க்கிறதே கிடையாது. அதை பத்தி பக்தன் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா பக்தன் வந்து பக்தி தொண்டுல ஈடுபட்டு இருக்கான், அதனால அவன் வந்து எந்த ஒரு விஷயத்தினாலையும் பாதிக்கப்பட போறது கிடையாது. தற்காலிகமான விஷயங்கள் அவனை பாதிக்காது. ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது, சபை பும்சாம் பொருள் தர்மோ எதோ பக்தி ரதோக்ஷஜி அகை துக்கிய பிரதிகத்தா ஏ ஆத்ம சுப்பிரசித்தி. சபை பும்சாம் பொருள் தர்மம், இருக்கிற தர்மத்திலேயே மிக உயர்ந்த தர்மம் என்ன அப்படின்னா அகை து சபை பும்சாம் பொருள் தர்மம் எதோ பக்தி ரதோக்ஷஜா அதோக்ஷஜா. அதோக்ஷஜா அப்படின்னா கிருஷ்ணன், கிருஷ்ணருடைய பெயர்கள் ஒன்று. அந்த அதோக்ஷஜனுக்கு பக்தி பண்றதுதான் இருக்கிறதுலே மிக உயர்ந்த தர்மம், பொருள் தர்மம். அது ஒண்ணுதான் ஆத்மாவுக்கு, ஏ ஆத்மா சுப்பிரசீததி, அது ஒண்ணுதான் ஆத்மாவுக்கு திருப்தி அளிக்கக்கூடியது. ஆத்மாவுக்கு உண்மையில திருப்தி அளிக்கணும் அப்படின்னா அது பகவான் ஹரிக்கு செய்யக்கூடிய பக்தி தொண்டு மட்டும்தான். அந்த ஒரே ஒரு விதத்துலதான் நம்ம பகவான் ஹரிக்கு திருப்தி, பகவான் ஹரிக்கு சேவை பண்ணி நம்ம திருப்தி அடைய முடியும். மற்ற எந்த வழிமுறைகளாலையும் நம்ம வந்து நம்மளை திருப்திப்படுத்திக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது. பகவான் ஹரியை திருப்திப்படுத்தணும் அப்படின்னா அதன் மூலமா ஆத்மா சுய திருப்தி அடைஞ்சிடும். ஆனா அங்க பாகவதத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அப்படிப்பட்ட பக்தியினால ஒருத்தர் திருப்தி அடையணும் அப்படின்னா அதுக்கு பக்தி எப்படி இருக்கணும்னு சொல்லணும். சும்மா ஜனங்களுக்கு பக்தி அப்படின்னா என்ன நினைப்பு அப்படின்னா, சும்மா கோயிலுக்கு வந்தமா, சாமிகிட்ட கும்பிட்டோமா, போனோமா, இதுதான் பக்தி அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அது கிடையாது. அதுவும் பக்தியினுடைய ஒரு சின்ன ஒரு ட்ரேஸ் இருக்கலாம். ஆனா உண்மையான பக்தி என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பக்தி அப்படின்னா ஏதோ நம்ம நினைச்சதை பண்றது பக்தி, நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. பல பேர் நினைச்சதை பண்ணிட்டு இருக்கிறாங்க பக்தி அப்படிங்கிற பேர்ல. எவ்வளவோ பேர் எவ்வளவோ விஷயங்கள் பண்றாங்க, ஆனா அது எல்லாமே பக்தி ஆயிடாது. ஏதோ பக்தி மாதிரி இருக்கலாம் அது, ஆனா பக்தி ஆகாதது. உண்மையான பக்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அகை துக்கிய பிரதிகதா, அது வந்து தங்கு தடை இல்லாம இருக்கணும், எதையும் எதிர்பார்க்காம இருக்கணும். தங்கு தடை இல்லாம இருக்கணும் அப்படின்னா என்ன, வாழ்க்கையில எவ்வளவுதான் கஷ்டம் நஷ்டம் வந்தாலும், எவ்வளவுதான் சிக்கல் வந்தாலும், இந்த பக்தி தொண்டை வந்து ஒருத்தன் எக்காரணம் கொண்டும் நிறுத்தவே மாட்டான். தங்கு தடை இல்லாம இருக்கணும், எதையும் எதிர்பார்க்காம இருக்கணும். கிருஷ்ணா எனக்கு வந்து காசு பணம் கொடு அப்படின்னு சொல்லி வந்து கேட்டா அதுக்கு பேர் பக்தி கிடையாது. அப்படிப்பட்ட பக்தியை செய்யறது மூலமா ஆத்மா திருப்தி அடைய முடியாது. ஒரு விதத்துல சொன்னா அப்படிப்பட்ட பக்தியை செய்யறது அப்படிங்கறதும் நல்லதுதான், ஆனா அது தாழ்ந்த நிலை. நம்ம ஏன் தாழ்ந்த நிலையில இருக்கணும், ஏன் உயர்ந்த நிலைக்கு வரக்கூடாது? நீங்க கேட்கலாம், நான் ஏங்க நான் கோயிலுக்கு வர்றேன், கிருஷ்ணர்கிட்ட கேக்குறேன், நான் பக்தன் தானேங்க அப்படின்னு. நீ பக்தன் தான், ஆனா நீ தாழ்ந்த நிலை பக்தன் இருக்க, ஏன்பா தாழ்ந்த நிலையில இருந்து நீ இங்கேயே இருக்கிற, அதை விட்டு உயர்ந்த நிலைக்கு வா. உயர்ந்த நிலைக்கு நீ வந்தீங்கன்னா பகவானோட லோகத்துக்கு போலாமே, நிரந்தரமா சந்தோஷமா இருக்கலாமே, ஏன் இந்த தாழ்ந்த நிலையில இருந்து நீ கஷ்டப்பட்டு இருக்க? ஆனா இதை சொன்னோம்னா ஜனங்களுக்கு டக்குன்னு புரியாது. என்னங்க நீங்க காசு எதையுமே கிருஷ்ணன்ட்ட கேட்க கூடாதுங்கிறீங்க, அப்புறம் எதுக்குங்க நான் பக்தி பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. எப்பா நீ பக்தி பண்ற, கரெக்ட் தான், ஆனா இது தாழ்ந்த நிலை, ஏன் நீ இந்த சாக்கடையிலே இருக்கணும்னு ஆசைப்படுற? இந்த பௌதிக உலகம் சாக்கடை, இந்த சாக்கடை விட்டு வெளியில வாப்பாங்க. ஒரு பன்னிக்குடி சாக்கடையில விழுந்து கிடக்குதுன்னு வச்சோங்க, அந்த பன்னிக்குடிகிட்ட போய் ஏ பன்னிக்குட்டி நீ சாக்கடையில இருக்காத, வெளியில வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம்னா, இந்த சாக்கடையில எனக்கு கிடைக்கக்கூடிய தீவனமே நல்லா தான் இருக்குது, இப்பயே நான் கொளுத்து போய் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த பன்னிக்குடி என்ன சொல்லுவோம், முட்டாளுன்னு தான் சொல்லுவோம். அறியாமையில அந்த அளவுக்கு விழுந்து கிடக்குது. இது உண்மையில இந்திரனுக்கே நடந்தது. இந்திரன் ஒரு தடவை சாபத்தின் காரணமா பண்ணியா பிறந்தான். அப்ப அவன் சாபம் முடிஞ்சு பிரம்மதேவர் வந்து கூப்பிடுறாரு, அப்பா வாப்பா இந்திர பதவிக்கு ஆள் வேணும், வந்து சேரு அப்படிங்கிறார். அப்ப இந்திரனே சொல்றான், இல்லையே நான் இங்க சுகமா தானே இருக்கேன், எனக்கு நல்லா சாப்பாடு கிடைக்குதே, நான் நல்லா கொழுத்து போய் தான் இருக்கிறேன், எனக்கு நிறைய குழந்தை குட்டி நிறைய பெத்து போட்டிருக்கிறேன், பன்னிக்குட்டி நிறைய பெத்து போடும், நான் சந்தோஷமா தானே இருக்கேன் அப்படின்னு இந்திரனே பதில் சொல்றான். அப்ப யோசிச்சுப்பா, அப்படிதான் நம்ம இருக்கிறோம், கோயில்கிட்ட வந்து கிருஷ்ணன் கிருஷ்ணன் தானே பிரார்த்தனை பண்றேன், நல்லது தானேங்க, நல்லது தாங்க, உங்களை வேண்டான்னு சொல்ல, ஆனா இந்த நிலையை விட்டு வெளியில வாங்க. ஏன் இந்த பௌதிக உலகம் அப்படிங்கிற சாக்கடையில ஏன் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, இதை விட்டு ஆன்மீக உலகத்துக்கு வாங்க. அதுதான் நம்ம கூப்பிடுறோம், அதுதான் நம்ம பிரச்சாரம் பண்றோம். அதனாலதான் சொல்றோம், எந்த ஒரு ஆசையும் கிருஷ்ணர்கிட்ட வச்சுக்காதீங்க, உங்களுடைய ஆசையெல்லாம் தூர ஒதுக்கி வச்சிருங்க. கிருஷ்ணருக்கு எந்த ஆசைகளும் இல்லாம சேவை பண்ண முன்வாங்க. அப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அதை கிருஷ்ணர் பார்த்துப்பார். நம்ம எப்ப கிருஷ்ணருக்கு அனன்ய பக்தி செய்யறோமோ, அனன்ய பக்தி அப்படின்னா எந்த ஒரு ஆசையும் இல்லாம தூயமையான பக்தி செய்யறோமோ, அப்ப நமக்கு என்ன தேவையோ அதை கிருஷ்ணர் பார்த்துப்பார். நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை கிருஷ்ணர் பராமரிப்பார். கிருஷ்ணர் கீதையிலே சொல்றார், அனன்யா சிந்தையந்தோமா ஏஜனா பரிபாசத்தை தேஷாம் நித்யாபியுக்தானம் யோகக்ஷேமம் மகாமேகம். அவர் சொல்றார், அனன்யா சிந்தையந்தோமா, யார் ஒருத்தர் தங்களுடைய இதயங்கள்ல எனக்கு அனன்ய பக்தி செய்யறாங்களோ, கலப்படமற்ற தூய்மையான பக்தி யார் ஒருத்தர் செய்யறாங்களோ, அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை நான் பாதுகாக்கிறேன், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுக்கறேங்கிறார். அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் நம்மளுடைய அன்றாட தேவைகளை பத்தி நம்ம ஏன் கஷ்டப்படணும், அதை பத்தி நம்ம ஏன் யோசிக்கணும், அதுக்காக நம்ம ஏன் கிருஷ்ணர்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணணும்? கிருஷ்ணர் வந்து எவ்வளவோ ஜீவன்களை பராமரிக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன எறும்புல இருந்து தன்னு கணக்குல சாப்பிடக்கூடிய யானையை கூட கிருஷ்ணர் பராமரிக்கிறார். யானை ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடும், எவ்வளவோ சாப்பிடும், நம்ம சாப்பிடுற மாதிரி பல மடங்கு சாப்பிடும் அது. அந்த யானை குட்டிக்கும் கிருஷ்ணர் சாப்பாடு போடுறாரு, அந்த யானை குட்டிக்கும் புலன் பயிற்சி கிடைக்குது. முதலே சொன்ன மாதிரி பன்னிக்குட்டியும் குழந்தை குட்டி பெற்றுக்குது, பன்னிக்கும் நல்ல ஆரோக்கியமான உணவு கிடைக்குது. கிருஷ்ணர் எல்லாத்தையும் பராமரிக்கிறார். அப்படி இருக்கும்போது நம்ம பக்தி செஞ்சோம் அப்படின்னா, தூய்மையான பக்தி செஞ்சோம் அப்படின்னா கிருஷ்ணர் நம்மளை பராமரிக்க மாட்டாரா என்ன? ஆனா அந்த நம்பிக்கை தான் இல்லை, அதுதான் பிரச்சனையே. ஏன் அதை யோசிச்சு பார்க்க கூடாது? ஏன் இந்த மாதிரி சில்லறத்தனத்தெல்லாம் கிருஷ்ணர்கிட்ட கேட்டுட்டு இருக்கணும், கிருஷ்ணா எனக்கு இந்த சில்லறை எல்லாம் வேண்டாம், நான் எனக்கு தேவை உனக்கு தூய்மையான பக்தி செய்யணும்னா, அந்த பக்தி தான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி நம்ம கிருஷ்ணர்கிட்ட ஏன் சரணடையக்கூடாது? அப்படி நம்ம சரணடைஞ்சோம் அப்படின்னா, அதாவது எந்த ஆசைகளும் இல்லாம அகைத்துக்கி அப்ரதிகதா, எந்த ஒரு ஆசையும் இல்லாம கிருஷ்ணர்கிட்ட சரணடைஞ்சோம் அப்படின்னா, அப்ப ஏன் ஆத்மா சுப்ரசீதத்தி, அப்ப நம்ம ஆத்மா மகிழ்ச்சியா இருக்க முடியும். இது வந்து தொடர்ந்து செய்யப்படணும். இது வந்து ஏதோ கொஞ்ச நாள் நான் செஞ்சேங்க அப்புறம் விட்டுட்டேங்க அப்படிங்கறதுலாம் கிடையாது. எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் நிறைய வேலை இருந்தது, அதனால நான் இன்னைக்கு 16 ரவுண்டு ஜெபம் பண்ணல, 8 ரவுண்டு தான் பண்ணேன் அப்படின்னா அது கிடையாது. அது வந்து அகைத்துக்கி கிடையாது, அகைத்துக்கி அப்ரதிகதா கிடையாது. அகைத்துக்கி அப்ரதிகாத்தான தங்கு தடை இல்லாம இருக்கணும். நம்மளுடைய பக்தி எதுனாலையும் தடைபடக்கூடாது. நம்ம வந்து 16 மாலை ஜெபம் பண்றோம் அப்படின்னு நம்ம உறுதி எடுத்திருந்தோம் அப்படின்னா 16 மாலை ஜெபம் பண்ணணும். அதுதான் தங்கு தடையற்ற பக்தி. சும்மா நினைச்ச மாதிரிலாம் நம்ம நினைச்ச மாதிரி பக்தி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுவும் நல்லதுதான், வேண்டான்னு சொல்ல. ஆனா அது மூலமா நம்ம படிப்படியா போவோம், மெதுவா போவோம். ஏன் மெதுவா போகணும்? ஒரு 50 மாடி கட்டடம் இருக்குது, அதுல லிப்ட் இருக்குது, படிக்கட்டு இருக்குது. நீங்க எதுல ஏறி போவீங்க? லிப்ட்ல தான் ஏறி போவீங்க. படிக்கட்டுல ஏறி போனா அவன் என்ன சொல்லுவான்? முட்டாளுன்னு தான் சொல்லுவான். ஏன் முட்டா போயில, படிக்கட்டுல ஏறிட்டு ஃபர்ஸ்ட் ஃபுளோர் இருக்கா போற, நீ போறது 50வது ஃபுளோர் போகணும், படிக்கட்டுல ஏறி போயிட்டு இருக்க, லிப்ட் தான் இருக்குது, ஏறி போவேன். இல்ல இந்த லிப்ட் வேலை செய்யாட்டி என்ன பண்றது? இப்படிலாம் ஒரு சிலர் கேள்வி கேட்பாங்க. நான் கிருஷ்ணரையே நம்பின் இருந்துட்டா அப்ப கிருஷ்ணர் எனக்கு கொடுக்காட்டி என்ன பண்றது? ஏ முட்டா, கிருஷ்ணர் தான் எல்லாரையும் பராமரிக்கிறாரு. காட்டுல இருக்கிற யானைக்கே பராமரிக்கிறார், உன்னையே பராமரிக்க மாட்டார். ஏன் கிருஷ்ணர்கிட்ட நீ முழுமையா சரணடைய மாட்டேங்கிற அப்படின்னா அந்த அளவுக்கு என்ன வரல, என்ன அதை வளர்த்துக்கணும். அதுக்குதான் நம்ம சொல்றோம், தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா பிரபுபாதர் ரொம்ப அற்புதமா கொடுக்குறாரு. ஒரு சில கடைசி 2-3 வரிகள் ரொம்ப அற்புதமான வரிகளா இருக்கு. பிரபுபா சொல்றார், எவன் ஒருத்தன் தூய பக்தனா இருக்கானோ அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கறத சொல்ற. பரபிரம்மத்தோட ஒன்றாகி தன்னோட தனித்தன்மை அழிச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்தனுக்கு நரகம் மாதிரி இருக்குமா? ஏன் அப்படின்னா பக்தன் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி தூய பக்தி தொண்ட பயிற்சி செய்யறான். தூய பக்தி தொண்ட பயிற்சி செய்யறதன் காரணமா அவனுக்கு வந்து தான் சுயமா திருப்தியோட இருக்கான். ஏ ஆத்மா சுப்ரசீதத்தி, ஆத்மா அவனுக்கு திருப்தியா இருக்கு. அதனால அவனுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது, அவனுக்கு இதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. அதனால இந்த அருவாதிகள் சொல்றாங்களே, கிருஷ்ணா நான் வந்து கிருஷ்ணா அவங்க வரமாட்டாங்க, பிரம்மனோட நான் ஒன்றா கலக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி பிரம்மனோட ஒன்றா கலக்கிறது அப்படிங்கறத ஒரு பக்தனுக்கு வந்து எப்படி இருக்கணும், நரகமா இருக்குமா? பக்தனை பொறுத்தளவு சொர்க்கலோகம் எல்லாம் அவனுக்கு ஒண்ணுமே உதவாததா தோணுமா? பிரபுபா சொல்றார், யார் ஒருத்தன் தன்னில் திருப்தி விட்டு பகவான் மேல இருக்கக்கூடிய பக்தியில ஆனந்தத்தை அனுபவிக்கிறானோ அவனுக்கு சொர்க்கலோக இன்பம்லாம் தேவையே கிடையாது. அதெல்லாம் அவனுக்கு வந்து துஷ்டம், நம்மளுடைய ஆச்சாரியர் ஸ்ரீனிவாஸ் ஆச்சாரியர், அவர் வந்து கோஸ்வாமிகளை பத்தி பாடும்போது அவர் சொல்றார், எல்லாத்தையும் துச்சமா மதிச்சு வந்துட்டாங்க இந்த கோஸ்வாமிகள் எல்லாருமே. கிருஷ்ண பக்தர் வந்து இந்த உலகத்துல இருந்த எல்லா வசதிகளையும் துச்சமா மதிச்சு வந்துட்டாங்க. சைத்திர மகாபிரபுவும் சொல்றார், நதனம் நாஜனம் நா சுந்தரி கவிதாம் வா ஜெகதீச காமே மம ஜன்மணி ஜன்மணீஸ்வரே பவதார் பக்தி ரகைத்து கீத்தொய். சைத்திர மகாபிரபு என்ன சொல்றார், எனக்கு வந்து காசு பணம் வேண்டாம், என்னை பின்பற்றக்கூடிய ஜனங்களும் வேண்டாம், எனக்கு அழகிய பெண்களும் வேண்டாம், எனக்கு முக்தி கூட வேண்டாம், ஜென்மம் ஜென்மமா பகவானே உனக்கு நான் சேவகனா இருக்கணுங்கிற அப்படின்னா அவருக்கு எந்த ஒரு ஆசை இல்லை. இதுதான் பக்தனுடைய அறிகுறி. இப்படிதான் பக்தன் இருக்கணுங்கிறத சைத்திர மகாபிரபு நமக்கு சொல்லித்தர, பக்தன் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத சொல்லித்தர. நம்ம வந்து காசு பணத்தை எதிர்பார்க்க கூடாது, நம்ம வந்து சொர்க்கலோகத்துக்கு போகணுங்கிறதையும் எதிர்பார்க்க கூடாது. நம்மளுடைய ஆச்சாரிய விஷ்ணு ரூப கோஸ்வாமி பக்தி தொண்டு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு வியாக்கியானம் கொடுக்குறார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, யாருக்காவது தெரியுமா? யாரால சொல்ல முடியும்? ரூப கோஸ்வாமி பக்தி தொண்டை பத்தி என்ன வியாக்கியானம் கொடுக்குறார்? ஒருத்தருக்கும் தெரியா? ஓகே வினோத், பக்தி ருத்தமா அன்யா பிலாசிதா சூன்யம் ஞான கர்மாதினாவிருத்தம் அனுகூல்யேன கிருஷ்ணானுசீலனம் பக்தி ருத்தமா. இதுதான் உத்தம பக்தி. நான் சொன்ன இதே விஷயங்களை ரூப கோஸ்வாமி சூத்திரமா கொடுத்திருக்காரு. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, ரூப கோஸ்வாமி என்ன சூத்திரமா கொடுத்திருக்காரோ அதை தான் நான் இவ்வளவு நேரம் விளக்கின்றேன். என்ன சொல்றாரு ரூப கோஸ்வாமி? அன்யா அபிலாஷ்தா சூன்யம் பக்தி அப்படின்னா அன்ய அபிலாஷ், இதர ஆசைகள், அந்நிய ஆசைகள் எல்லாத்தையும் சூன்யம், ஆசை எதுவும் இருக்க கூடாது. ஞான கர்மாதி அனாவிருத்தம், ஞானம், நான் வந்து ஞானி ஆகணும், நான் வந்து பிரம்மனோட ஒன்றா கலக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கக்கூடாது. கர்மாதி, கர்மா அப்படின்னா என்ன, நான் வந்து சொர்க்கலோகத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கக்கூடாது. நான் வந்து அஷ்ட சித்திகளை பெறணும் அப்படிங்கிற ஆசை இருக்கக்கூடாது. கிருஷ்ணருக்கு அனுகூலமா சேவை பண்ணணும், அனுகூலியன கிருஷ்ணானுசீலனம், பகவான் கிருஷ்ணருக்கு நம்ம அனுகூலமா சேவை பண்ணணும். அனுகூலமா சேவை பண்ணணும்னா என்ன, கிருஷ்ணருக்கு எந்த செயல்கள் பிடிக்குமோ அந்த செயல்களை நம்ம செய்யணும், அதுதான் கிருஷ்ணருக்கு அனுகூலமா சேவை செய்யறது அப்படிங்க. அப்படிப்பட்டதுதான் உத்தம பக்தி. அந்த உத்தம பக்தி தான் நமக்கு வேண்டும். இந்த சில்ற சாக்கடையில உழந்துட்டு இருக்கிறதுலாம் நமக்கு வேண்டாம். இந்த பௌதி உலகம் சாக்கடை மாதிரி, முதலே சொன்ன இந்த சாக்கடையிலாம் நம்ம இருக்க வேண்டாம், இதை விட்டு வெளியில போனோம். கிருஷ்ணரே கீதையில சொல்றார், அனித்தியம் அசுகம் லோகம், இந்த உலகம் வந்து அநித்தியம், இது தற்காலிகமானது, நித்தியம் இல்லாதது. அசுகம், இந்த உலகத்துல சுகம் கிடையாது. அப்புறம் இன்னொரு இடத்துல கிருஷ்ணர் சொல்றார், துக்காலயம் அசாஸ்வதம், இந்த உலகம் வந்து துக்கத்துக்கு ஆலயம், இது வந்து துக்கம் நிறைந்த இடம், அசாஸ்வதம், நிரந்தரம் இல்லாதது. இதை விட்டு வெளியில வாழ்ந்தா கிருஷ்ணர் நம்மளை கூப்பிடுறார். வெளியில எப்படி வர முடியும்? நம்ம நினைச்ச மாதிரிலாம் வர முடியாது, பக்தியை பின்பற்றி தான் வர முடியும். இங்க ஸ்ரீல பிரபுபா சொல்ற, பக்தனுடைய புலன்கள் வந்து பல்லு புடுங்கப்பட்ட பாம்பு மாதிரியா, பொதுவா புலன்கள் எல்லாம் புலன்கள் வந்து ஒவ்வொருத்தன கண்ணா பின்னா பல திசைகள்ல இழுக்கும். உபநிஷத்துக்கள்ல உதாரணம் கொடுக்கப்படுது, புலன்கள் வந்து ஒருத்தன பல விதத்துல பலவந்தப்படுத்தி எங்கெங்கயோ இழுத்துட்டு போகும். ஆனா எவன் ஒருத்தன் பக்தியை செய்யறானோ, பகவான் ஸ்ரீஹரிக்கு பக்தி தொண்டு செய்யறானோ, அவனுடைய புலன்கள் வந்து பல்லு பிடுங்கப்பட்ட பாம்பு மாதிரியான, அதுக்கு வந்து புலன்கள் இருக்கு. ஆனா அந்த புலன்கள் வந்து எந்த ஒரு தவறான விஷயங்களுக்கும் உபயோகப்படுத்தப்படாது. கிருஷ்ணர் கீதையில சொல்றார், எவர் ஒருத்தன் பக்தியில ஈடுபடுறானோ அவனுடைய புலன்கள் வந்து ஒரு ஆமையினுடைய புலன்கள் மாதிரி, ஆமை வந்து தேவைப்பட்டது அப்படின்னா புலன்களை விரிச்சுக்கும், தேவையில்லை அப்படின்னா புலன்களை உள்ள இழுத்துக்கும். அது மாதிரி பக்தன் எப்ப எந்த இடத்துல புலன்களை உபயோகப்படுத்தணுமோ அந்த இடத்துல தன்னுடைய புலன்களை உபயோகப்படுத்துவான், எந்த இடத்துல புலன்களை உபயோகப்படுத்த தேவையில்லையோ அந்த இடத்துல தன்னுடைய புலன்களை வெளியில இழுத்துப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம், தன்னுடைய புலன் நுகர்ச்சிக்காக, தன்னுடைய அதாவது இந்த உடல் சௌகரியத்துக்காக பக்தன் வந்து தன்னுடைய புலன்களை உபயோகப்படுத்த மாட்டான். பகவான் ஸ்ரீஹரியினுடைய சேவைக்காக பக்தன் வந்து தன்னுடைய புலன்களை உபயோகப்படுத்துவான், அதுதான் உண்மையில பக்தி. பக்தி அப்படிங்கிறதுக்கு நாரத பஞ்சராத்திரத்துல சொல்லப்படுது, என்ன சொல்லப்படுது? சர்வோபாதி நிமுக்தம் தத் பரத்வேன நிர்மணம் ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம் பக்தி ருச்சத்தே. பக்தி அப்படின்னா எல்லா விதமான அடையாளத்தையும் நம்ம விட்டுறணும். அடையாளத்தை விட்டுறணும் அப்படின்னா என்ன என்ன அடையாளம்? நான் வந்து இந்தியன், நான் வந்து தமிழன், நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன், நான் இந்த மதத்தை சார்ந்தவன், இப்படி நம்ம அடையாளம் வச்சிருக்கோம் பாத்தீங்களா. இதெல்லாம் நம்ம விட்டுறணும். இதெல்லாம் பௌதிக உடல் மாதிரி அடையாளம். இந்த பௌதிக அடையாளம், உடல் சார்ந்த அடையாளங்கள் எல்லாத்தையும் நம்ம விட்டுறணும். ஒருத்த ஏழையா பணக்காரனா படிச்சவனா படிக்காதவனா கருப்பனா வெள்ளையனா இந்துவா முஸ்லீமா இந்தியாக்காரனா வெளிநாட்டுக்காரனா இதெல்லாம் பொருட்டே கிடையாது. இதெல்லாத்தையும் நம்ம விட்டுறணும். இதெல்லாத்தையும் விட்டுட்டு ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம், புலன்களின் அதிபதியான ரிஷிகேஷர் கிருஷ்ணருக்கு நம்மளுடைய புலன்களை கொண்டு சேவைப்படணும், அதுதான் பக்தி. இது எல்லா சாஸ்திரத்தையும் சொல்லியிருக்கு. இது வந்து ஏதோ நம்ம புதுசா சொல்றது கிடையாது. ஆனா இது வரைக்கும் காலாகாலமா நம்ம எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தாலும் எங்கேயும் இதெல்லாம் சொல்லி தரது கிடையாது. போறோம், கோயில சாமி பார்க்கறோம், கும்பிடுறோம், வந்துடுறோம். நம்ம மாதிரி நினைச்ச நம்ம நினைச்ச மாதிரி நமக்கு நினைச்சது தேவையானதை கும்பிட்டுட்டு வந்துடுறோம். ஆனா நம்ம என்ன கும்பிடணும், நமக்கு என்ன தேவை அப்படிங்கறத யாரும் நமக்கு சொல்லித்தர கிடையாது. அதனாலதான் நம்மளுடைய ஆச்சாரிய ஸ்ரீல பிரபுபாத் நமக்கு இந்த ஒரு பெரிய ஒரு கருணையை கொடுத்துருக்க. இங்க வந்து நம்மளுடைய கோயில வெறுமனை வந்து பகவான தர்சனம் பார்த்துட்டு போனா அதுவும் நல்லதுதான், ஆனா அது மட்டும் போயிட்டே இருந்தா பிரயோஜனம் கிடையாது. நம்ம வந்து இந்த சாக்கடையை விட்டு வெளியில போக மாட்டோம். அதனாலதான் நம்மளுடைய ஆச்சாரிய பிரபுபா ஒவ்வொரு தினமும் வகுப்புகளை வச்ச, வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை எல்லாரையும் வர வச்சு நம்ம வந்து உபன்யாசம் கொடுக்க சொல்லி சொன்னார். ஏன் அப்படின்னா அப்பதான் ஜனங்களுக்கு புரியும் நம்ம இந்த சாக்கடை விட்டு வெளியில வரணும் அப்படிங்கிறது. அப்பதான் நம்ம அதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுவோம். இல்லைன்னா நமக்கு எப்படி தெரியும்? எல்லாரும் இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாரும் ஒரு சிலர் கொஞ்சம் வருஷமா வந்துட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னாடியே பெரும்பாலும் எல்லாருமே எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. எத்தனையோ பெருமாள் கோயில் இருக்குது சேலத்துல, எத்தனையோ பெருமாள் கோயில் இருக்கு, எல்லா பெருமாள் கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க. நல்லதுதான் அது, வேண்டான்னு சொல்ல. ஆனா அங்க போயிட்டு வந்துட்டு இருந்தாலும் அதுல என்ன நம்ம தெரிஞ்சுட்டோம் கிடையாது. ஆனா பிரபுபாத் நமக்கு இந்த ஒரு ஹரே கிருஷ்ண இயக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்து இந்த விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வழிவகை செஞ்சு கொடுத்துருக்க. அதனால நம்ம வந்து பக்தியில உண்மை என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம். உண்மை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சின்ற பக்தன் வந்து சொர்க்கலோகத்துக்கு கூட ஆசைப்பட மாட்டான். அதைதான் இங்க பிரபுபாத் சொல்ற. பக்தன் வந்து சொர்க்கலோகத்துக்கு போறத பத்தி அது வந்து யோசிக்க கூட மாட்டான். நம்ம என்ன நினைக்க, சும்மா வாயில சொல்லிடலாம் சொர்க்கலோகம் அப்படின்னு. ஆனா சொர்க்கலோகத்துல எவ்வளவு இன்பம் இருக்கு தெரியுங்களா? இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இன்பத்தை காட்டிலும் ஆயிரக்கணக்கான மடங்கு இன்பம் சொர்க்கலோகத்துல இருக்கு. ஆனா பக்தன் அதையும் கைவிட முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்தியில அவன் அடையக்கூடிய இன்பம் அவ்வளவு அதிகமானது. பகவான் கிருஷ்ணருக்கு நம்ம பக்தி செஞ்சோம் அப்படின்னா அதனால வரக்கூடிய இன்பம் அவ்வளவு நிறைய இன்பம் கிடைக்குது. அப்ப நம்ம ஏன் சின்ன இன்பத்துல போவோம்? கிருஷ்ணர் கீதையில சொல்ற பரந்திருஷ்டுவா அனுபவித்தது. யார் ஒருத்தன் உயர்ந்த சுவையை அடைஞ்சிட்டானோ அவன் இந்த தாழ்ந்த சுவையால பாதிக்கப்பட மாட்டான். ஒருத்தன் பக்தி செய்யறானோ அவனுக்கு பகவான் கிருஷ்ணரோட அவரோட நெருக்கமான ஒரு உறவு வந்துருச்சு, அதனால ஒரு உயர்ந்த சுவையை அவன் ஆனந்திக்கிறான். அப்படிப்பட்ட ஆனந்தத்துல இருக்கும்போது அவன் தாழ்ந்த சுவையை எதிர்பார்க்க மாட்டான். ஒருத்தன்ட்ட 1 கோடி ரூபா இருக்குன்னா அவன் வந்து 5 பைசாவுக்காக சில்லறத்தனமா இருக்க மாட்டான். அதுதான் பக்தன். பக்தன் வந்து பகவான் கிருஷ்ணரே இருக்கிறனால சின்ன விஷயங்களால அவன் வந்து அலைக்கழிக்கப்பட மாட்டான். ஒரு பிரபலமான கவிஞர் வித்யாபதி, பக்தி கவிஞர், அவர் சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, பக்தியினால ஒருத்தன் அடையப்படக்கூடிய ஆனந்தத்தையும் பௌதி உலகத்துல ஒருத்தன் அடையப்படக்கூடிய பேரின்பத்தையும் ஒப்பிட்டோம் அப்படின்னா பௌதி உலகத்துல அடையப்படக்கூடிய பேரின்பம், பௌதி உலகத்துல எதுதான் இதுதான் மிகச்சிறந்த இன்பம் அப்படின்னு ஒருத்தன் நினைச்சான் அப்படின்னா அந்த இன்பத்தோட பக்தியினால ஒருத்தன் அடையப்படக்கூடிய இன்பத்தை ஒப்பிட்டோம் அப்படின்னா இது ஒரு பாலைவனத்துல இருக்கக்கூடிய ஒரு சொட்டு தண்ணி மாதிரியா. இந்த உலகத்துல நீங்க எவ்வளவுதான் பெரிய இன்பம் எடுத்தனாலும் அது ஏதோ பாலைவனத்துல இருக்கக்கூடிய ஒரு சொட்டு தண்ணி மாதிரி. அதனால ஏதாவது பலன் இருக்கா? கிடையாது, எந்த பலனும் கிடையாது. பௌதிகத்துல நீங்க எவ்வளவுதான் இன்பம் அனுபவிச்சாலும் அதனால எந்த பலனும் கிடையாது. சொர்க்கலோகத்துக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, இந்த உலகத்திலேயே பில்கேட்ஸ் மாதிரி ஆனாலும் சரி, மன்மோகன் சிங் ஆனாலும் சரி, பிரயோஜனம் கிடையாது. அதுதான் பிரபுபாத் அடுத்த வரியில சொல்ற. இந்த முழு உலகமே பக்தனுக்கோ, இந்த முழு உலகமே வைகுண்டத்தை அல்லது ஆன்மீக உலகத்தை போன்றது. ஜட உலகில் மிக்க உயர்ந்த நிலையில் இருக்கும் யாருமே ஒரு பக்தனுக்கு ஒரு எறும்பை விட முக்கியமானவன் அல்ல. அவன் வந்து பில்கேட்ஸா இருக்கலாம், மன்மோகன் சிங்கா இருக்கலாம், கருணாநிதியா இருக்கலாம், ஜெயலலிதாவா இருக்கலாம், பக்தனுக்கு அதெல்லாம் பொருட்டே கிடையாது. பிரபுபாத் சொல்ற, கிருஷ்ணர் சொல்ற. நீங்க ஒரு சிலர் என்ன இப்படி சொல்றாரு அப்படின்னு நினைக்கலாம். கிருஷ்ணன் சொல்ற, பிரபுபா சொல்ற, ஒருத்தன் பக்தி நிலையை உணர்றானோ அவனுக்கு இந்த பௌதி உலகத்துல இருக்கவங்களால அவன் வந்து கண்டுக்கிறது கிடையாது, அதெல்லாம் அவனுக்கு வந்து பொருட்டே கிடையாது. ஏன்னா சின்ன சின்ன ஆளுங்க வந்து போகக்கூடியவங்க. இன்னைக்கு எத்தனை பேர் நேரு நினைச்சுட்டு இருக்கீங்க, எத்தனை பேர் காந்தி நினைச்சுட்டு இருக்கீங்க, எத்தனை பேர் இந்திரா காந்தி நினைச்சுட்டு இருக்கீங்க? கிடையாது, ஏன்னா வந்து போயிட்டாங்க. ஆனா எத்தனை பேர் கிருஷ்ணரை நினைச்சுட்டு இருக்கிறாங்க? கிருஷ்ணர் எப்ப வந்தாரு? 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அவரு தான் பகவான். அப்ப பகவான் கிட்ட பொறுத்தனுக்கு பற்றுதல் வந்துருச்சு அப்படின்னா இந்த சின்ன சின்ன சோட்டா மாட்டாவாலாம் தூக்கி போட்டுருவான், அவங்க எல்லாம் கருத்துல எடுத்துக்க மாட்டான். அப்படி பகவான் கிட்ட பற்றுதல் வராதனாலதான் சின்ன சின்ன ஆளுங்க மேல நம்ம வந்து பற்றுதல் கொண்டு இருக்கோம். சோ இதெல்லாம் ஒருத்தர் வந்து கைவிட்டு வெளியில வரணும், மேல்நிலைக்கு உயரணும். அதுக்குதான் கிருஷ்ணன் இங்க சொல்ற. அதுக்கடுத்து பிரபுபாதர் ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை சொல்றார். எவ்வளவு ஒரு உயர்ந்த நிலை, இந்த உயர்ந்த நிலையானது கலியுகத்துல சைத்தன்ய மகாபிரபுனுடைய கருணையினால ரொம்ப எளிமையா அடையப்படும். இந்த பக்தியில நம்ம பேசணும் எவ்வளவு நாளும், தூய பக்தி தொண்டு மிக உயர்ந்த நிலை, இது வந்து இதுதான் எல்லா பக்தியினுடைய மிக